பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 5 கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் பதம் 22. ஏகி சம்பா சுஜா போக துக்கயோனே ஏபத்தே அத்தியந்தவந்த கௌந்தேயா நதே சூரமதே புதஹா. துன்பங்களுக்கு மூலமான ஜடப்புலன்களின் விஷய தொடர்பில் அறிவுடையோன் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றில் ஆர்வம் கொள்வதில்லை. இந்த பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுடையவர்கள் புலன் இன்பத்தில் ஆர்வம் காட்டுவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அத்தகைய புலன் இன்பத்தினுடைய இயற்கை என்ன அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்கிறார். கீதையிலையும் சரி, பாகவதத்துலேயும் சரி, வேத சாஸ்திரங்களில் எந்த சாஸ்திரத்தில் நம்ம எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுதோ அங்கே எல்லாமே வந்து புலனின்பத்தை கைவிடுதல் அப்படிங்கிற விஷயம் திரும்பி திரும்பி வர்றதை நம்ம பார்க்கணும். யாரெல்லாம் வந்து பகவத்கீதா, பாகவதம், உபனிஷத் இதெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். புலனின்பத்தை கைவிடுறது, புலனின்பத்தினுடைய இயற்கை என்ன, புலனின்பத்தினுடைய விளைவு என்ன, இதை பற்றி ரொம்ப விளக்கமாக பல்வேறு இடங்களில் பல விதத்தில் சொல்லப்படும். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், பல வகுப்புகள்லையும் இதை பார்த்துருக்கோம். இங்கே இந்த குறிப்பிட்ட பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், இந்த புலனின்பத்தினுடைய இயற்கை என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, அதுக்கு ஒரு முடிவும் இருக்குது. அத்தியந்தவந்த் புலனின்பத்தினுடைய இயற்கை இதுதான். அப்படி ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடிய புலனின்பத்தில் அறிவுடையோன் பங்கு கொள்வதில்லைன்னு இங்கே பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இதையே திருப்பி சொன்னோம்னா, யார் ஒருத்தன் அறிவுடையவனோ அவன் யார் ஒருத்தன் அறிவு இல்லாதவனோ அவன் புலனின்பத்தில் பங்கு கொள்வான். இல்லை, புலனின்பத்தில் எவன் ஒருத்தன் பங்கு கொண்டு இருக்கானோ அவன் அறிவில்லாதவன். எப்படி என்ன சொல்லலாம், யாரெல்லாம் வந்து புலனின்பத்தில் நாட்டமுடையவர்களாக இருக்காங்களோ, புலனின்பமே வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் முட்டாள்னு சொல்கிறார் கிருஷ்ணன். எந்த ஒரு புலனின்பத்துக்கு ஆரம்பம் இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக முடிவும் இருக்கும். அப்படி ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடிய புலனின்பத்தில் நாட்டமுடையவன் முட்டாளாக இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் வர்ணிக்கப்படுறான். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடிய புலனின்பங்கள் எல்லாமே உண்மையில் ஒருத்தனுக்கு இன்பமாக தோன்றுனா கூட அது துன்பம்தான். ஏன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கே, அந்த முடிவு வரும்போது அது துன்பத்தை தான் கொடுக்குது. அப்படியே அந்த முடிவை காணக்கூடிய பக்குவம் ஒருத்தனுக்கு இல்லைன்னா கூட அவன் காலப்போக்கில் அந்த இன்பம் எல்லாம் அவனை விட்டு போய் தான் அவன் அந்த இன்பம் வரக்கூடிய இன்பம் போகுது, என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத அவன் உணராட்டி கூட காலப்போக்கில் அவன் உணர்வான். ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் அப்படியே அவன் வாழ்க்கை ஃபுல்லாக உணராமையே மரணம் அடைஞ்சா கூட அவன் உணர்ந்தாலும் சரி உணராட்டியும் சரி அவனுடைய இன்பத்துக்கு ஒரு முடிவு இருந்தது அவனுடைய மரணத்தின் விளைவில். அவன் ஒருத்தன் எவ்வளவுதான் மகிழ்ச்சியுடையவனா வெளியில இந்த புலனின்பத்தினால மகிழ்ச்சியுடையவனா தோன்றினாலும் அது அவனுக்கு மறுபடி துன்பத்தை தான் கொடுக்கக்கூடியதா இருக்கு. குறைஞ்சபட்சம் அவனுக்கு மறுபடி இன்னொரு பிறவியவாவது கொடுக்கும். அத்தகைய பிறவி அப்படிங்கிறதே துன்பகரமானது. மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு இந்த சம்சார சாகரத்தில் தான் ஒருத்தனை கொண்டு போயிடும். பிறவி பெருங்கடல், அந்த பிறவி பெருங்கடலை தான் நம்ம வந்து நீந்தி கடந்தாகும். ஆனால் இந்த புலனின்பத்தில் யார் ஒருத்தர் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. அதனால தான் வேதங்களில் பல இடங்களில் இந்த கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுது, புலனின்பத்தை ஒருத்தர் கைவிடணும் அப்படிங்கிறது. சரி, புலனின்பம் அப்படின்னா என்ன? புலன்களின் மூலமாக ஒருத்தர் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம். அது என்ன அப்படிங்கிறத ஒருத்தர் அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அவங்க அந்த புலனின்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் வேதங்களில் பல இடங்களில் அந்த புலனின்பத்தினுடைய தன்மை வந்து விளக்கப்படுது. ஒரு கதை ஒன்று ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார். ஒரு அழகிய இளைஞன் அவன் இன்னொரு அழகிய யுவதியை பார்த்தான். அந்த பெண்மணிக்கிட்ட கேட்டான், நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளணும், நான் உன்னை அனுபவிக்கணும், எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னு. அந்த பெண்மணி மிகவும் பண்பாடுள்ள குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி, ஒரு ரிஷியினுடைய புத்திரி. அதனால அந்த பெண்மணி சொன்னா, இல்லை என்னால் முடியாது, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ வந்து இந்த புலனின்பத்து மேலே இவ்வளவு நாட்டமாக இருக்கக்கூடாது, உன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. ஆனால் மறுபடி இந்த இளைஞன் வலியுறுத்தி கொண்டிருந்த காரணத்தினால அந்த பெண்மணி ஒரு முறை சொன்னா, சரி ஒரு வாரம் கழித்து இதே இடத்துக்கு வா, நான் உன்னை சந்திக்கிறேன், உன்னை ஏற்றுக்கிறேன்னு. அந்த இளைஞன் போனால் ஒரு வாரம் கழித்து வந்தான். ரொம்ப அற்புதமாக உடலில் நிறைய வாசனை திரவியங்கள்லாம் பூசிண்டு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உடையிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு உடையை உடுத்திண்டு, சிகையல் நான் தன்னுடைய முடியெல்லாம் ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு, அவனால் எந்த அளவுக்கு தன்னை திறம்பட காட்ட முடியுமோ அந்த விதத்தில் அவன் வந்து அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்காக வரான். அப்போ அந்த பெண் எந்த இடத்துல அவனை சந்திக்க சொன்னாலோ அந்த இடத்துல ஒரு அசிங்கமான, பார்க்கறதுக்கு வயதான ஒரு பெண் மாதிரி ரொம்ப உடம்பெல்லாம் சொங்கி போய் ஒரு பெண்மணி நின்னான். இவன் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தான், யாரே அந்த எந்த பெண்ணுக்காக அவன் காத்திருந்தானோ அந்த பெண்ணை காணான். உடனே இந்த கிளை மாதிரி தோன்றின நபர்கிட்ட போய் கேட்குறான், எங்க அந்த பெண்மணி? அவங்க சொல்றான், நான் தான் அந்த பெண். ஓ, எப்படி உன்னை நம்புறது? நம்ப முடியலையா? நான் தான் அந்த பெண், நான் தான் உங்களை வர சொன்னேன். ஆனா அவன் சொல்றான், ஆனால் அந்த பெண், அப்போ நீ ரொம்ப அழகாக இருந்தியே, இப்போ உன்னுடைய அழகுலாம் எங்கே போச்சு? நான் என்னோடய அழகெல்லாம் தனியாக கலட்டி வச்சுட்டு வந்துட்டேன், என்னுடைய அழகெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. சரி வா போகலாம், அந்த அழகெல்லாம் எனக்கு காட்டு அப்படின்னு. சரின்னு இந்த பெண்மணி அவனை கூட்டிகிட்டு போகிறான். அந்த தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது போக முடியல, பயங்கர நாத்தம், மலம், சிறுநீர், வாந்தி, இந்த நாற்றம்லாம் துர்நாற்றம்லாம் அடிக்குது. அவன் அப்படியே சகிச்சுட்டு வரான், எங்க இந்த மாதிரி நாற்றத்திலே நீ உன்னுடைய இடத்த வச்சிருக்க, உன்னுடைய அழகத்தை கலட்டி வச்சிருக்க அப்படின்னு. அவ வந்து அங்கே நிறைய பானையாக இருந்தது, அந்த பானை எல்லாம் திறந்தா, இதுதான் என்னுடைய அழகுன்னா. அந்த பானைக்குள்ளார பார்த்தா சிறுநீர், மலம், வாந்தி இதெல்லாம் அப்படியே பாதுகாத்து வச்சிருந்தான். அவனுக்கு நாற்றம் தாங்க முடியல, என்னன்னு கேட்டான். இதுதான் என்னுடைய அழகு, நான் உன்னை வர சொன்னதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் நான் வந்து நிறைய வாந்தி பேதி மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு என்னுடைய உடல் இப்படி ஆயிடுச்சு ஒரே வாரத்தில். நீ இந்த உடலில் எது அழகுன்னு நினச்சிட்டு இருந்தியோ அதுதானே, அதனால தான் அந்த அழகினுடைய தன்மை என்னன்னு காட்டுறதுக்காக உனக்கு பிரித்து வச்சுருக்கேங்க. ஆ, புரிஞ்சுட்டான். ஓ, இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடலினுடைய அழகா? அவ்வளவுதான். நம்மளே நடைமுறையில் எத்தனை தடவை பார்க்குறோம். ஒரு தடவை கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு செயல்னால, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால ஐஸ்வர்யா ராய் மருத்துவமனைக்கு போயிருந்தான். ஏதோ ஒரு சில அறுவை சிகிச்சையோ ஏதோ நடந்தது. அப்போதைக்கு அவங்களோட படத்தை வந்து போட்டிருந்தாங்க, யாருக்கும் பார்க்க சகிக்கல அதே முகம். எந்த முகத்தை வந்து கோடிக்கணக்கான ரசிகர்களை உண்டு பண்ணதோ அந்த முகம் வந்து யாருக்கும் பார்க்க சகிக்கல. ஏன்னா அதுதான் அந்த அழகினுடைய இயற்கை. நம்ம நினைச்சுட்டு இருக்கலாம் இது ரொம்ப அழகானது, இந்த உடல் ரொம்ப அழகானது அப்படின்னு. ஆனா அந்த அழகினுடைய இயற்கை எந்த க்ஷணம் என்னாலும் அழிஞ்சு போலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா அவங்களுடைய முகத்தை வந்து பேணி பராமரிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விபத்து நடந்து போச்சுன்னு மூஞ்சில் அடிச்சதுன்னா போச்சு முகம், அது அடுத்த நாள் வந்து அதில் ஊறுப்பட்ட தையல் போட்டு அது பார்க்கவும் முடியாது. தையல் பிரித்தாலும் உடல் முகம் மிகவும் அசிங்கமானதாக இருக்கும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகு. ஆனால் அந்த அழகை வச்சு நம்ம வந்து இன்பம் காண்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்து ஒரு வகையான உணர்ச்சி தான். இது வந்து உண்மையில் அதனால் ஏதாவது இன்பம் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. அது வந்து ஒரு வகையான ஒரு உணர்ச்சி. ஒருத்தனுக்கு ஒரு அழகான பொருளை கண்டா அவன் கவர்ச்சி அடைகிறான், அவன் இன்னொருத்தனுக்கு அந்த பொருள் அழகானதா தெரியாது, அவனுக்கு வேற ஒரு பொருள் அழகானதா தெரியும். நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. ஒரு காக்கா இருக்குன்னா அந்த காக்கை கூட தன்னோட குழந்தை வந்து அந்த காக்கா இன்னொரு காக்கா அது வந்து ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க வந்து நமக்கு ரொம்ப அழகா தெரிவாங்க. நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்குறவங்களா தெரியுவாங்க. ஆனால் இன்னொருத்தனை காக்காயை பார்த்தா யாராவது யாருக்காவது பிடிக்குமா? நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா ஹான்னு நம்ம போறோம், நம்மளுடைய நமக்கு வந்து அந்த குழந்தை வந்து புலனின்பத்தை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனா ஒரு காக்கைக்கு வந்து இன்னொரு காக்கை புலனின்பத்தை கொடுக்குது, ஆனா நமக்கு காக்கை புலனின்பம் கொடுக்கறது கிடையாது, காக்கைக்கு நம்மளுடைய குழந்தை புலனின்பத்தை கொடுக்கறது கிடையாது. இன்னொரு உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து அழகா கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உண்மை அதுதான். நமக்கு வந்து ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு வச்சுருந்தாங்கன்னா ருசியாக இருக்கும், அதுவே வந்து பன்னிக்கு வேறு விஷயம் ருசியாக இருக்கும். அந்த பன்றியினுடைய உடலில் இருக்கும்போது நம்ம எது வேண்டாம்னு ஒதுக்குறோமோ அது அந்த பன்றிக்கு இன்பமாக தெரியும், அதுதான் புலன் இன்பத்தினுடைய தன்மை. ஆனால் அந்த பன்றியும் அதை வந்து ருசிச்சு சாப்பிடுது. நம்ம எப்படி இட்லி தோசையை ருசிச்சு சாப்பிட்றோமோ அதை விட அந்த பன்றி மலத்தை ருசிச்சு சாப்பிடும். இதுதான் புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பம். இந்த இன்பம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையில இன்பமே கிடையாது, அது நம்ம எத்தகைய புலன்களை வச்சிருக்கோமோ அதனால நமக்கு எழக்கூடிய ஒரு வகையான ஒரு உணர்ச்சி, ஒரு வகையான ஒரு திருப்தி, ஒரு முட்டாள்தனமான ஒரு திருப்தி தான் இன்பம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. நம்ம வந்து நம்மளை எந்த மாதிரி அடையாளம் காண்றோமோ அந்த மாதிரி நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம். நான் என்ன மனுஷனா அடையாளம் கண்டுகொண்டேன் அப்படின்னா நான் இட்லியை ரசிக்கிறேன், ருசிக்கிறேன். நான் வந்து என்ன பன்றிய அடையாளம் கண்டுகொண்டேன் அப்படின்னா நான் மலத்தை ருசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நான் வந்து என்ன ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தனா நினைச்சேன்னா, நான் வந்து அதுல என்னுடைய புலன்கள் பழகி இருக்கு அப்படின்னா நான் இட்லி சாப்பிடும்போது ருசிக்கிறேன், சப்பாத்தி கொடுத்தா அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறோம். ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, ரெண்டு நேரம் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க, ஒரு சிலர் எல்லா இதுவும் சாப்பிடுவாங்க. பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு போனால் காலையில் சப்பாத்தி, மத்தியானம் சப்பாத்தி, ராத்திரி சப்பாத்தி, எத்தனை நாளுங்க இப்படியே சப்பாத்தியே சாப்பிட்றதுமா? நிறைய நேரம் நமக்கு அனுபவம் இருக்குது. நம்மளுடைய பக்தர்களை எங்கேயாவது வட இந்தியாவுக்கு பிரயாணத்துக்கு கூப்பிட்டு போனோம், யாத்திரா கூப்பிட்டு போனோம் அப்படின்னா, என்ன பிரபு எப்போவுமே சப்பாத்தியே தான் இங்கே கிடைக்குமா, இட்லி தோசைலாம் கிடைக்காதா இங்கே கேட்குறது நம்ம சகஜம். ஏன்னா நம்மளுடைய புலன்கள் அதுக்கு பயிற்சி செய்யப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை நம்ம வந்து புலனின்பமாக நினைக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய உடலானது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்ம வந்து வச்சுருக்கோம். வட இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு எது புலனின்பமாக இருக்கோ அது நமக்கு புலனின்பமாக இருக்கிறது இல்லை. நம்ம வந்து நம்மளை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது தான் அது எல்லாத்துக்குமே காரணமாக அமையுது. நம்ம வந்து பார்த்தோம்னா இன்றைக்கும் எவ்வளவோ மக்கள் ஜாதி விதத்தில் தங்களை வந்து அடையாளம் கண்டுகொள்கிறாங்க. எவ்வளவு தான் மக்கள் ஜாதிலாம் கிடையாதுப்பா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட, இன்றைக்கியும் நிறைய மக்கள் ஜாதியை வச்சு தங்களை அடையாளம் கண்டுகொள்கிறது சகஜமானதாக இருக்குது. தமிழகத்தில் பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்லாம் பல்வேறு வருஷங்களாக ஜாதிக்கு எதிர்ப்பு அப்படின்லாம் சொல்லி போராட்டம்லாம் நடத்துவாங்க. ஆனால் தேர்தல்னு வந்துட்டு அந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்க அந்த ஜாதியை சேர்ந்தவங்க நம்ம வந்து வேட்பாளராக இறக்குவோம் அப்படின்லாம் திட்டமிடுறாங்க. ஏன்னா மக்கள் வந்து தன்னுடைய ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் பெரியாள் ஆயிட்டான்னா அதில் அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு புலனின்பம். ஏன்னா அவன் தன்னோட உடலோடு அடையாளப்படுத்திக்கிறான். இல்லை தன்னுடைய மதத்தை சார்ந்தவங்களை அடையாளம் கண்டுக்கிறான், இல்லை தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்தவங்கள, தன்னோட ஊரை சேர்ந்தவங்களை வச்சு அடையாளம் கண்டுக்கிறான். உலகத்தில் எத்தனையோ பேர் வருஷம் எத்தனையோ பேர் ஆஸ்கார் விருது வாங்கிட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. ஏஆர் ரகுமான் ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கினா அதில் என்ன ஸ்பெஷல்? ஆனால் ஸ்பெஷல் ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவனாச்சே, தமிழகத்தை சேர்ந்தவங்க ஆஸ்கார் விருது வாங்கிட்டாங்களே அப்படின்னா அதில் நமக்கு ஒரு புலனின்பம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய உடலை இந்த தமிழ்நாட்டோட ஐக்கியப்படுத்திக்கிறோம், அதனால நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்ல நம்ம ஊருக்காரங்க வாங்கிட்டாங்கப்பா, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. பத்திரிகையில் பார்த்தா, எதில் பார்த்தாலும், இன்டர்நெட் ஓப்பன் பண்ணால் எதில் பார்த்தாலும் சரி இதுதான் தகவலாக இருக்குது. வருஷம் எத்தனை பேர் ஆஸ்கார் விருது வாங்குகிறாங்க. ஆனால் நம்ம நம்மளை வந்து இப்படி அடையாளப்படுத்திக்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இங்கே நான் வந்து நம்ம வந்து பேசின்னு இருக்கோம், ஒரு 100 பேர் 150 பேர் 200 பேர் வரோம் கேட்குறதுக்கு. இதுவே இங்கே வந்து நமக்கு பிடிச்சமானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட என் பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா யாரும் என்னை பார்க்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு நீங்கள்லாம் நிறைய பேர் பக்தர்கள், வெளியிலேருந்து வர்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து சச்சின் டெண்டுல்கரை கூப்பிட்டு வரோம் நம்ம கோயிலுக்கு வர, இப்போ பக்கத்தில் உட்கார வைக்கிறோம்னா எத்தனை பேர் ஏன் மூஞ்சியை பார்ப்பீங்க, எத்தனை பேர் சச்சின் மூஞ்சியை பார்ப்பீங்க? இருக்கிறவங்களாம் சச்சின் மூஞ்சியை தான் பார்ப்பாங்க, ஏன்னா அதனால எனக்கு வந்து இன்பம் கிடைக்குமான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்புறம் பார்த்தோம்னா அதுவே உங்களுக்கு தெரியாதவங்க முன்ன பின்ன நீங்கள் அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஒரு சில பல விளையாட்டுகள் இருக்கு, எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கால்பந்து இந்தியாவில் யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. கால்பந்து வீரர்கள் உலகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு வீரரை நான் கூப்பிட்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சேன்னா யாரும் சீண்ட கூட மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய புலன்கள் அந்த ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டில் அதில் இந்தியான்னு என்னை அடையாளப்படுத்திக்கிறதுல வரக்கூடிய இன்பத்தில் மூழ்கி இருக்குதோ ஒழிய வேற ஒரு விளையாட்டுலையோ வேற ஒரு நபர்களோடையோ நம்ம வந்து அதை தொடர்பு கொள்வது இல்லை. எல்லாமே விளையாட்டு தானே. இந்த விளையாட்டில் நீ இன்பம் காண்ற அப்படின்னா இன்னொரு விளையாட்டுலையும் இன்பம் காணணுமே? கிடையாது. ஏன்னா அப்போதைக்கு அது இந்த எந்த வகையான புலன்களை நம்ம வச்சுருக்கோமோ, எந்த மாதிரியான அடையாளத்தை நான் உணர்றனோ, அந்த மாதிரியான இன்பத்தை நான் உணர்றேன் அப்படின்னா அது இன்பமா அப்படின்னா உண்மையில இன்பம் கிடையாது. அது ஒரு வகையான போலியான ஒரு மயக்கம். ஏன்னா நான் வந்து ஒரு கால்பந்து வீரரை வந்து கால்பந்து பத்தி தெரிஞ்சவன்ட்ட கூட்டிட்டு வந்தேன்னா அவன் ஆர்வமா ஓடுவான், ஏன்னா அவன் அதுல மயங்கி இருக்கான், இன்னொருத்தன் வேற விஷயத்துல மயங்கி இருக்கான். அப்போ ஒருத்தனுடைய விருப்பு வெறுப்பு, ஒருத்தனுடைய புலனின்பம் அப்படிங்கிறது நபர்களுக்கு தகுந்த மாதிரி வேறுபட்டுட்டே இருக்கு. ஒரு சிலர் வந்து கர்நாடக சங்கீதத்தை ரசிப்பாங்க, ஒரு சிலர் மேற்கத்திய இசையை ரசிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய புலனின்பம் எதன் மூலமா அவங்க இன்பம் அடைகிறாங்களோ அது வேறுபடும். எல்லாருக்கும் ஒரே நாக்கு தான் இருக்கு. ஏன் ஒருத்தன் இட்லி இட்லி தோசையை ரசிக்கிறான், இன்னொருத்தன் சப்பாத்தியை ரசிக்கிறான், ஏன்னா அவன் அது மாதிரி பழகிருக்கான், இதுதான் எனக்கு இன்பத்தை கொடுக்கும்னு நினைச்சுட்டு இருக்கான், அவன் அந்த மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். ஆனா யார் ஒருத்தன் அறிவுடையவனோ, யார் ஒருத்தன் இதை பத்தியெல்லாம் யோசிக்கிறானோ அவன் இது எதுலேயுமே வந்து இன்பம் அடைய மாட்டான். இந்த விஷயங்கள் எப்போ அவனுக்கு புலன்களால் இன்பம் கிடைக்குதோ அப்போ அவன் வந்து ரொம்ப தலகால் புரியாமல் குதிக்க மாட்டான். எப்போ அவனுக்கு இந்த புலன்களால் துன்பம் கிடைக்குதோ அப்பயும் அவன் வந்து அப்படியே ஒடிஞ்சு போய் விழுந்து விட மாட்டான். அவன் தான் அறிவுடையவன். நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோமா? நம்ம யாரும் அப்படி கிடையாது. அதனால தான் நம்ம மறுபடி இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்படும். நம்ம அந்த நிலைக்கு வரணுங்கிறதுக்காக, நம்ம அத்தகைய உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாஸ்திரங்களில் மறுபடி இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்படும். புலனின்பத்தினுடைய தன்மை இதுதான்ப்பா. நீ இதனால நீ இன்பம் அடைகிற நீ நினச்சின்னு இருக்கியே, இது இன்பமே கிடையாது, இது வெறும் உணர்ச்சி வசப்படுறது தான். அதனால நம்ம இந்த புலன்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை தான் சுழற்றும். அதனால யார் ஒருத்தனை அறிவுடையவனோ அவன் இதில் பங்கு கொள்வது கிடையாது. சாஸ்திரத்தில் எத்தனை தடவை எத்தனை இடத்துல இந்த உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது. இங்கே ஸ்ரீல பிரபுபாத் மேற்கோள் காட்டுறார், ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு கொடுத்த உபதேசத்துல இருந்து, நாயம் தேக தேகோ பஜா நிர்லோகே, யார் ஒருத்தன்லாம் வந்து இந்த மனுஷ பிறவி கிடைச்சிருக்கோ இது ரொம்ப அரிதானது, இதை ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். கஷ்டான் காமான் அர்ஹத்தே வித் புஜாமி, ஒரு நாய்க்கும் பண்ணைக்கும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்காக இந்த மனுஷ பிறவிட கஷ்டப்படக்கூடாது. எந்த ஒரு சுவை நாய்க்கும் பன்றிக்கும் கிடைக்குதோ அதே சுவைக்காக இந்த மனித பிறவியில ஒருத்தன் கஷ்டப்படக்கூடாது. தப்போ திவ்யம் புத்திர கேன சத்துவம், அதனால நீங்க திவ்யமான தவங்கள்ல ஈடுபடுங்க, ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி ரிஷபதேவர் அவங்களுடைய மகன்களுக்கு உபதேசம் பண்றார். சுதாத்யஸ்மாத் பிரம்ம சௌச்சம் துணந்தம், இந்த பிரம்ம சௌச்சம் ஆன்மீக ஆனந்தத்தில் நீ வந்து ஆர்வமுடையவன் ஆகணும். சிற்றின்பத்தில் ஆர்வம் காட்டாதீங்க. சிற்றின்பத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து ஒரு பன்றிக்கும் கிடைக்குது, ஒரு நாய்க்கும் கிடைக்குது. அதனால பிரம்ம சௌச்சம் பேரின்பம் பிரம்மானந்தம் அதில் ஆர்வமுடையவர்கள் ஆகணும். பகவான் கிருஷ்ணர் பக்தியில் ஆர்வமுடையவர்கள் ஆகணும். இதில் கிடைக்கக்கூடிய ஆர்வத்துக்கு வந்து இதுக்கு வந்து எந்த பேதமும் கிடையாது. ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் விருது வாங்கினா தமிழர்கள் கொண்டாடுறாங்க, ஆனால் இதனால வரக்கூடிய ஆனந்தம், ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் விருது வாங்கிறதுனால வரக்கூடிய ஆனந்தமானது தமிழர்களுக்கு மட்டுமானது. ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினால ஜெவமணி வரக்கூடிய ஆனந்தமானது தமிழர்களுக்கு மட்டுமானது கிடையாது, இந்தியர்களுக்கு மட்டுமானது கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருத்தமானது. அதனால தான் இதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, இது பேரானந்தம் பேரின்பம். மித்ததெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு இன்பம் தரக்கூடியதா இருக்கு. புரிதா வேற்றுமை? நம்ம நினைக்கிறோம் இதனா நம்ம யாரை எதை எதிர்பார்க்கிறோமோ எதனால மகிழ்ச்சி கிடைக்கும் நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து சந்தோஷப்படுறான், ஓ ஜெயிச்சிட்டோம். ஆனா அந்த மகிழ்ச்சிக்கு அந்த இன்பத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஏன்னா அடுத்து இன்னொருத்தரோ தோல்விட்டாகணும். அப்போ ஐயோ தோத்து போயிட்டான். இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். ஆனா கிருஷ்ண பக்தியில அப்படி கிடையாது. கிருஷ்ண பக்தியில ஒருத்தன் வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அதனால அவன் வந்து அவனுடைய மகிழ்ச்சி குன்ற போறது கிடையாது. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் நம்ம வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் திருப்தி அடைகிறதுனால நம்மளுடைய நம்ம தானாவே திருப்தி மகிழ்ச்சி அடையும். கிருஷ்ண பக்தியில நம்ம ரொம்ப கடினமா முயற்சி பண்றோம். கடினமா முயற்சி பண்ணிட்டு நம்ம முயற்சி பண்ண விஷயம் நம்ம கிட்டலைன்னா கூட அது நமக்கு மகிழ்ச்சி தான் கொடுக்கும், அது நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்க போறது கிடையாது. ஆனா இந்த புலனின்ப விஷயங்கள் நமக்கு மகிழ்ச்சியே கொடுத்தாலும் அது உண்மையில துன்பகரமான விஷயங்கள் தான். ஏன்னா இதுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு, ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமோ இல்ல ஆன்மீக விஷயங்களோ ஆன்மீகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது எதுக்கும் உட்பட்டது கிடையாது. இது எல்லோருக்கும் பொருத்தமானது. இன்னும் சொல்ல போனா மனித சமுதாயத்துக்கும் உட்பட்டதுங்கிறதும் கிடையாது. மிருகங்கள் கூட ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்ணும்போது ரசிக்க முடியும். இங்க ஒரு படம் இருக்கு, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய படம், இந்த மூலையில. அந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடுறார். அங்க அவரு அவருடைய கீர்த்தனத்தை கண்டு ரசிக்கக்கூடிய புலிகளும் புலி மான் ஒன்னா சேர்ந்து நடனம் ஆடின்றிருக்கு. மனித சமுதாயத்துக்கு கூட உட்பட்டது கிடையாது இந்த இன்பம். இந்த இன்பம் பேரின்பம், இது எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டது கிடையாது. பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருந்தப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் அதுல பங்கெடுத்துக்கிறாங்க. கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதினார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மரம் கூட அப்படி அந்த அந்த இசை பக்கம் அப்படி சாயும், கிருஷ்ணரை நோக்கி போகும். அப்ப கிருஷ்ண பக்தி ஏதாவது ஒரு விதத்துல பந்தப்படுதா பாதிக்கப்படுதா? கிடையாது. எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறது கிடையாது. எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடியது, எல்லா சூழ்நிலையும் இன்பம் தரக்கூடியது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு மற்றதெல்லாம் வந்து இந்த மறுபடி மறுபடி பிறப்பு இறப்புல தான் நம்மளை கொண்டு வரும். நதே விதுர் ஸ்வாத்த கதிம் ஹி விஷ்ணு துராசையாகே பகிரர்த்தமானினா அந்தா எதாந்தி ருபணீயமான ஸ்தேபீஷ தந்திரிய முருதாமி பத்தம். பிரலாத் மகாராஜ் சொல்றார், நதே விது ஸ்வார்த்த கத்திம் ஹி விஷ்ணு, உலகத்துல இருக்கவங்க உண்மையான நலன் ஸ்வார்த்த, தன்னுடைய உண்மையான நலன் வந்து விஷ்ணுல தான் இருக்கு அப்படிங்கறது தெரியாம புலனின்பத்துல தான் நன்மை இருக்குன்னு சொல்லி அலைஞ்சின் இருக்கான். எல்லாரும் அபஸ்வார்த்த பாராயணர்களா இருக்காங்க. அபஸ்வார்த்த, ஸ்வார்த்த அப்படின்னா என்னுடைய உண்மையான நலன், என்னுடைய உண்மையான நலன் விஷ்ணு, விஷ்ணுவுக்கு சேவை பண்றது, அது தெரியாததுனால அபஸ்வார்த்த, எது வந்து என்னுடைய உண்மையான நலனுக்கு எதிரானதோ அதுல நான் ஆர்வமுடையவனா இருக்கேன். அபஸ்வார்த்த பாராயணம், என்னுடைய உண்மையான நலனுக்கு எது எதிரானதா இருக்கோ அதுல நான் ஆர்வமுடையவனா இருக்கேன். இந்த அபஸ்வார்த்த பாராயணம் அப்படிங்கிறது நாராயண பாராயணருக்கு எதிரானது. யார் ஒருத்தர் நாராயணருக்கு திருப்தி படுத்துறதுல இருக்கானோ அவன் இதனால எதுவுமே பாதிக்கப்படுறது கிடையாது. சிவபெருமான் பார்வதி தேவிகிட்ட சொல்லுவான், நாராயண பரஸ்வர்வே ந குதஸ்யன பிப்யதி சொர்க்கோ பவர்கோ நரகோ சேத்தி அப்பித்துல்யார்த்த தர்ஷன. நாராயண பரஸ்வர்வே, யார் வந்து நாராயணன் தான் எல்லாம், நாராயணனால இன்பம் காணக்கூடியவர்களா இருக்காங்களோ அவங்க ந குதஸ்யன பிப்யதி, எதுக்காகவும் வருத்தப்படுறது கிடையாது, எதுக்காகவும் சந்தோஷப்படுறது கிடையாது. இந்த புலன் இன்பத்தினால வரக்கூடிய எதுக்காகவும் வருத்தப்படுறது கிடையாது, எதுக்காகவும் சந்தோஷப்படுறதும் கிடையாது. சொர்க்கோ பவர்கோ நரக்கோ சேத்தி அப்பித்துல்யார்த்த தர்ஷனம், அவங்க வந்து சொர்க்கத்துல இருந்தாலும் சரி நரகத்துல இருந்தாலும் சரி அதை பத்தி கண்டுக்கிறது கிடையாது. அப்படின்னா இந்த உடல் சார்ந்து வரக்கூடிய புலன் இன்பத்துல அவங்க வந்து ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் கிடையாது. அவங்க சொர்க்கத்துல இருந்தாலும் சரி நரகத்துல இருந்தாலும் சரி பகவான் பக்தியில தான் அவங்க இன்னும் இன்பம் அடையக்கூடியவர்களா இருக்காங்களோ ஒழிய இந்த புலன் இன்பத்தினால இன்பம் அடையக்கூடியவர்கள் கிடையாது. இதுதான் ஒரு பக்தர்களுடைய இயல்பு, பேரின்பத்தினுடைய இயற்கை. இந்த பதத்துல பகவான் கிருஷ்ணர் சிற்றின்பத்தினுடைய இயற்கையும் சொல்றார், பேரின்பத்தினுடைய இயற்கையும் சொல்றார். அவர் சொல்றார், மறைமுகமா சொல்றார் பேரின்பத்தினுடைய இயற்கை. இதுக்கு வந்து ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. இது வந்து இந்த நேரத்துல வந்தது, அதுக்கப்புறம் போயிடுங்கிறது கிடையாது. இந்த இன்பம் நித்தியமா இருக்கக்கூடியது, இது எல்லோருக்கும் எல்லாரும் அடையக்கூடியது. ஆனா இதை மறந்து இருக்கிறனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த புலனின்பத்தையே மறுபடியும் 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 புளியறாங்க. என்ன கிடைக்கும்? ஏற்கனவே எத்தனையோ தடவை இந்த சிற்றின்பத்துல மூழ்கியாச்சு, மறுபடியும் இந்த சிற்றின்பத்திலே மூழ்கி நம்மளுடைய வாழ்க்கையை வீணடிக்கணும். ஆனா அதை உணராம என்ன பண்றாங்கன்னா, மென்னதையே மறுபடியும் மென்னுருக்காங்க. இப்ப 1.5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பொங்கல் விழா கொண்டாடணும், எல்லாரும் கரும்பு கடிப்பாங்க. கரும்பு கடிச்சு நல்லா சக்கையானதுக்கு அப்புறம் திரும்பி அதை பொச்சு மென்னுண்டே இருந்தா என்ன வரும்? ஒன்னும் வராது. அதுதான் பிரஹலாத் மகாராஜ் சொல்ற, மதீர்ண கிருஷ்ண பரத்த சுதோவா மிதோபி பத்தியேத கிருஹபிரதான அதாந்த கோபிர் விஷதாம் தமிஷ்ணம் புன புனர்வித்த சர்வனான. கிருஷ்ணர்கிட்ட தான் தன்னுடைய நலன் இருக்கு, கிருஷ்ணருக்கு கிருஷ்ண பக்தி செய்யறது தான் தனக்கு உண்மையானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம ஒருத்தன் வந்து கிருஹபிரதானா, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை தான் தனக்கு எல்லாமே இருக்கும், இந்த புலனின்பம் தான் தனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலுங்கணத்துல உளுந்து கிடக்குறான். அவன் வந்து மறுபடி மென்னதியே மின்னின்றிருக்கான் அப்படின்னு சொல்லி பிரஹலாத் மகாராஜ் சொல்ற, மென்னதியே மின்னின்றிருக்கான். ஜனங்க சாப்பிட்டதையே சாப்பிட்டுருக்கிறாங்க, கேட்டதையே கேட்டுருக்கிறாங்க, அதனாலயே இன்பம் வரும் 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 வரும்னு காத்துன்னு இருக்காங்க. அந்த இன்பம் வரக்கூடிய இன்பம் நீடிக்குதா? முதல்ல இன்பம் யாருக்கும் வர்றது கிடையாது. அவங்க எந்த அவங்க வந்து 100 இன்பத்துக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க முயற்சி பண்றதுல 50% கிடைச்சதுனாலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எவ்வளவோ சந்தோஷம் அடைகிறாங்க கொஞ்சோண்டு இன்பம் கிடைச்சதுனால. ஆனா அப்படியே இன்பம் கிடைச்சா கூட அந்த இன்பம் எல்லாமே நிலைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது, நிலைத்த இன்பம் கிடையாது. ஷணநேர சுகம்தான் இது எல்லாமே, எல்லாமே பகுதி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பமுமே வந்து ஷணநேர சுகம்தான். அதுதான் வந்து பாடல், ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் தன்னுடைய பாடல்ல பாடுறார், சப்பல சுகல பலா சப்பல சுகம், இந்த பௌதிக சுகம் எல்லாமே சப்பல அப்படி நினைச்சு அப்படி ஒரு நொடி பொழுது அந்த சுகம் அது அப்படியே ஓடி போயிடும். ஆனா அந்த சுகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மனுஷன் மனசுல போட்டுதான் எல்லாத்தையும் சுகமா நினைச்சுருக்கான். சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பிட்ற நேரம் அந்த நாக்கில் அந்த அது நாக்கில் பட்டு அந்த நாக்கை விட்டு உள்ளே போகிற வரைக்கும் தான் சுகம். ஆனால் அந்த சாப்பிட்றத வந்து ஓ இது சமைக்கிறாங்க, அதை சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி சமைச்சதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுனால ஒருத்தன் அதை இன்பமாக நினச்சின்னு இருக்கான். ஆனால் உண்மையில் அந்த புலனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சாஸ்திரங்கள் இந்த மனதையும் புலன்களையும் முறையாக வழிநடத்தி கொண்டு போகணும்னு சொல்லப்படுது. கட்டோபநிஷத்தில் ஒரு பதத்தில் என்ன வர்ணிக்கப்படுது அப்படின்னா, நம்ம ஆத்மா ஆத்மா வந்து ஒரு ரதத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பிரயாணி மாதிரி. அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் யார் அப்படின்னா புத்தி. அந்த ரதத்தில் 5 குதிரை இருக்கு, அந்த 5 குதிரையும் 5 புலன்கள். அப்புறம் அந்த குதிரைக்கெல்லாம் சேர்த்து கயிறு இருக்கு, அந்த கயிறு தான் மனம். இந்த புத்தியானது அந்த கயிறை மனதை ஒழுங்காக பிடிச்சது அப்படின்னா அப்போ அந்த குதிரை ஒழுங்காக போகும். இல்லை மனம் வந்து அந்த கயிறு விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த புத்தி வந்து கயிறை பிடிக்கிறதுக்கு விட்டுருச்சுன்னா அப்போ அந்த குதிரையெல்லாம் எங்கே போகும்? ஒன்னொன்னு ஒவ்வொரு பக்கம் போகும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. ஆழ்ந்த துன்பத்தில் தான் போய் விழுவோம். அந்த குதிரை எங்கேயாவது நம்மளை கொண்டு போய் எல்லாம் கொண்டு போய் அதால் பித்தலை சுத்தலை மகாத்தல ரசாத்தல பாதாளத்தில் கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டுரும் நரகத்தில். அதனால தான் நம்ம வந்து இந்த மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது மீண்டும் மீண்டும் சாஸ்திரத்தில் நமக்கு வழி கொடுத்தப்படுது. அப்படி புலன்களை கட்டுப்படுத்தாமல் நம்ம வந்து பக்தி பண்ணலாம், ஆன்மீகத்தில் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சாமி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் புலன்களை கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் அந்த சாமியார்கிட்ட போனால் இல்லை அந்த இயக்கத்துக்கு போனால் அங்கே வந்து இதெல்லாம் ஏற்றி அவங்க சொல்கிறதே இல்லை, அங்கே போய்க்கலாமே, நான் ஏன் இங்கே வரணும்? போய்க்கோங்க. புலன்களை கட்டுப்படுத்தலை அப்படின்னா அதுக்கு என்ன விளைவோ அதுதான் கிடைக்கும். புலன்களை கட்டுப்படுத்தினா வரக்கூடிய விளைவும் புலன்களை கட்டுப்படுத்தாம இருந்தா வரக்கூடிய விளைவும் ஒன்றும் கிடையாது. வேதங்கள்ல, சாஸ்திரங்கள்ல, கீதையில, உபநிஷத்துல, பாகவத்துல பல்வேறு இடங்கள்ல மறுபடியும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, நிறைய பேர் பார்க்கலாம், எத்த என்னென்னமோ தீட்சை, அந்த தீட்சை, இந்த தீட்சை, நிறைய பேர் விளம்பரம் கொடுக்கறதா நம்ம பார்க்கலாம். அவங்களாம் சொல்லுவோம் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்க வாங்க, 4000 ரூபாய் எங்க கோர்ஸ், 12000 ரூபாய் எங்க தீட்சை, இப்படிலாம் எத்தனையோ விளம்பரம் நம்ம பார்க்குறோம். ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணணுமா, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க, நீங்க எதுவுமே நான் நீங்க பின்பற்ற தேவையில்லை. அப்படி நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது. ஆன்மீக பயிற்சி எங்க புலன் கட்டுப்பாடு இல்லையோ அங்க ஆன்மீக பயிற்சிங்கிறதே கிடையாது. ஓரளவுக்காவது ஆரம்ப நிலையிலேயே ஓரளவுக்காவது நம்மளுடைய புலன்களை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். புலன்கள் மொத்தமா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது, அது பக்குவ நிலை. புலன்கள் முழுமையா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது பக்குவ நிலை. ஆனா ஆரம்ப நிலையிலையும் கூட நம்ம நம்மளுடைய புலன்களை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தி தான் ஆகணும். புலன்கள் அது பாட்டு போற போக்கில் போகட்டும் விட்டோம்னா நம்ம பக்குவ நிலையை அடைய முடியாது. நம்ம பார்த்தோம்னா இந்த புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம், அதை யாரு ஏத்துக்கலையோ அவங்க வந்து ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையவே முடியாது. ஒரு சிலர் யோகம் சொல்லி தரேம்மா, யோக பயிற்சியில புலன் கட்டுப்பாடு முன்னாடி வருது. யம நியம ஆசனம், யம நியம ஆசன, பிரணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. தியானம் பண்றதுங்கிறது 7வது நிலை, அதுக்கு முன்னாடி முதல் நிலை யம நியமம் வருது. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, புலன் கட்டுப்பாடு வருது. ஆனா ஒருத்தர் சொல்றான் நான் யோகம் கத்துத்தர்றேன், இதுதான் ஆன்மீகம், நீ எதையும் கட்டுப்படுத்த தேவையில்லை, புலன் இன்பத்தில் ஈடுபடுறியா ஈடுபட்டுக்கோ, மாமிசம் சாப்பிட்றியா சாப்பிட்டுக்கோ அப்படின்னா அதெல்லாம் வந்து உண்மையான யோகங்கள் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு ரொம்ப 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 தொலைவுல இருக்கு. 8வது கனிதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. புலன் கட்டுப்பாடு இல்லாத பேரளவிலான யோக பயிற்சியினால வரக்கூடிய ஆன்மீக பலன் அப்படிங்கிறது 8வது கனியாதான் இருக்கும். ஆன்மீக பலன் 8வது கனியாதான் நிற்குமோ ஒழிய என்றைக்கும் அடைய முடியாது. அதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தன்னுடைய உபதேசாமிரதத்துல ஆரம்ப நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலை வரைக்கும் பக்தியை கொண்டு போற அவர் ஆரம்ப நிலையிலேயே சொல்ற, முதல் பதத்துல சொல்ற, வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிக்வா வேகம், உதரோபஸ்த வேகம், ஏதான் வேகான் ஹி விஷஹீத தீரா சர்வாமபி மாம் பிருத்விம்சிஷ்ய. தட் கோஸ் நெக்ஸ்ட். தீரா, ஒருத்த வந்து தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கும். எப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து? வாச்சோ வேகம், மனச குரோத வேகம். ஒருத்தன் தன்னுடைய பேச்சை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கணும், பேச்சினுடைய தூண்டுதல்களை. மனதை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கணும், நாக்கை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கணும், வயிறை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கணும், பாலுறுப்பை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கணும். இதெல்லாம் தான் ஒருத்தனுக்கு புலன் இன்பத்தில் அதிகமான விஷயங்கள். இதெல்லாம் புலன் இன்பத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன், இந்த மாதிரி இதெல்லாம் தான் புலன் இன்பத்தை ஒருத்தன் அடையிறான். பேசுறதுனால ஒருத்தன் புலன் இன்பத்தை எவ்வளவோ அடையிறான். இல்லைனா ஏன் ஊர் நாட்டில் எல்லாரும் பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க? எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாங்க, சினிமாவை பற்றி பேசுகிறாங்க, ஊர் நட பற்றி பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டில் நடக்கிற சங்கதியை பற்றி பேசுகிறாங்க. எதுக்காகனா அதன் மூலமாக கொஞ்சம் புலன் இன்பத்தை அடைகிறாங்க. அத்தகைய அந்த பேச்சினுடைய தூண்டுதல்களை கட்டுப்படுத்தணும், மனதினுடைய தூண்டுதல்களை கட்டுப்படுத்தணும், கோபத்தினுடைய தூண்டுதல்களை கட்டுப்படுத்தணும். நாக்கு, வயிறு, பாலுறுப்பு, இதுக்காக தான் எல்லாமே ஓடுது. எத்தனையோ புலன்கள் இருந்தாலும் இந்த நாக்கு, பாலுறுப்பு, இது ரெண்டும் பல இடங்கள்ல மிகவும் கடினமானதா சொல்லப்படுது மற்ற புலன்களை காட்டிலும். ஒரு சில இடங்கள்ல பாலுறுப்பு மிகவும் கடினமானதாகவும், ஒரு சில இடங்கள்ல நாக்கு மிகவும் கடினமானதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த இரண்டுமே வந்து மிகவும் கடினமான புலன்கள், நம்ம கட்டுப்படுத்துறது. அதனாலதான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஆரம்பத்திலேயே நம்ம சொல்றோம், இந்த விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டுப்படுத்துறது அப்படின்னா பலவந்தமா அடக்கி வைக்கிறதுங்கிறது கிடையாது. நம்ம கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் போது இந்த விஷயங்கள் தானா கட்டுப்படுத்தப்படும், அதுதான் பேரின்பம். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ல, எப்போ ஒருத்தனுக்கு வந்து உயர்ந்த இன்பம் கிடைக்குதோ அப்ப அவன் தாழ்ந்த இன்பத்தை கைவிட்டுருவோம். நமக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற உயர்ந்த சுவை கிட்டுடுச்சுன்னா தாழ்ந்த சுவையை நம்ம கைவிட்டுருவோம். நம்ம அதை வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல கண் கூட நம்ம காண்றோம். இங்க தொடர்ந்து வரக்கூடியவங்க யாருமே, தொடர்ந்து வரக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்திருப்பாங்க, டீ காஃபி குடிக்கிறவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கைவிடுறாங்க. எப்படி கைவிட முடியுது? வெளியில போங்க, யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன், 10 வருஷம் போறேன், சரி நீ டீ காஃபியை விட்டுருக்குறியா, அதுக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்குறியே அப்படின்னா யோசிக்க கூட முடியாது. ஆனா கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறது மூலமா ஒருத்தன் பேரின்பத்தை அடைகிறான், அதனால அவன் சிற்றின்பத்தை கைவிடுறான் அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. பாருங்க எத்தனையோ பக்தர்கள் இருக்கான். இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம இது வந்து பிரத்யக்ஷாவாக நம்மளே கண் கூட இதை பார்க்க முடியும். இதனால வரக்கூடிய பலன்களை எங்கேயோ எதுவும் தெரியாத பலன்கள் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர்ட்ட ஒரு தடவை ஒருத்தவங்க பல நேரங்களில் பல நிருபர்கள் அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது ஒரு நிருபர் கேள்வி கேட்டார், சுவாமிஜி நீங்க ஏதாவது அதிசயம் பண்ணுவீங்களா, ஏதாவது தந்திரம் பண்ணுவீங்களா? ஏன்னா சாமியார் அப்படின்னா ஜனங்க அதுதான் எதிர்பார்க்கிறாங்க, ஏதாவது விபூதி கொடுக்கணும், ஏதாவது லிங்கம் கொடுக்கணும், ஏதாவது வியாதியை போகணும், புதுசாக யாரும் செய்ய முடியாது, ஏதாவது ஒன்று செய்யணும், அதுதான் அதிசயம்னு நினைக்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாத உடனே அங்கிருந்த தன்னுடைய அமெரிக்க ஐரோப்பிய சீடர்களை சுட்டி காட்டினார், இதுதான் என்னுடைய அதிசயம். ஏன்னா அமெரிக்கா ஐரோப்பா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை நினைச்சு பார்க்கலாம், யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியில தொடர்ந்து இருக்காங்களோ, கொஞ்சம் வருடங்களுக்கு வந்துட்டு இருக்காங்களோ, ஓரளவு கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் நமக்கு என்ன தகுதி இருந்தது, நம்ம எப்படி கிருஷ்ண பக்திக்கு வந்தோம். ஒவ்வொருத்தரும் நம்மள ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்திக்கு வந்தது அப்படிங்கிறது சாதாரண கிடையாது, அதிசயம், உண்மையிலேயே பேர் அதிசயம். அந்த அதிசயத்தை யார் பண்ணா? பிரபுபாத். சும்மா ஒரு விபூதி வாங்குறத விபூதியை கொண்டு வந்து ஒரு சாமியார் கொடுக்குறாருன்னா விபூதி போனா கடையில போனா வாங்கிக்கலாம், ஒரு லிங்கத்தை கொடுக்குறாருன்னா கடையில போனா வாங்கிக்கலாம். ஆனா நம்மளுடைய இதயம் தூய்மை அடையிறதுங்கிறது கடையில போனா தூய்மைப்படுத்திட்டு வர முடியுமா? என்ன முடியாது. அப்ப பிரபுபாத் செஞ்ச காரியம் எவ்வளவு பெரிய காரியம், அதை தான் அவர் சுட்டி காட்டினார், பாருங்க இதுதான் என்னுடைய அதிசயம், இதுதான் நான் பண்ண விஷயம். நம்ம வேணா நினைக்கலாம் யாரோ ஒருத்தன் வந்து ஏதோ அதிசயம் பண்றது வந்து பெரிய அதிசயம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வியாதியை குணமாக்குறானா இல்ல ஏதோ காரியங்களை செய்யறதெல்லாம் கிடையாது. உண்மையான அதிசயம் உள்ள இருக்கக்கூடிய களங்கத்தெல்லாம் தூய்மைப்படுத்தணும். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய களங்கத்தை ஸ்ரீல பிரபுபாதர் தூய்மைப்படுத்தியிருக்கார், இந்த கிருஷ்ண பக்தி தூய்மைப்படுத்தியிருக்கு. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிருஷ்ண பக்தியினுடைய உயர்ந்த சுவைய. நம்ம அதுல பூரண பக்குவ நிலை அடையாமலே இருந்தா கூட சரி, ஆனா இந்த அளவுக்கு நம்மள ஒவ்வொருத்தரும் உணர முடியும், கண்டிப்பா உணர முடியும். கிருஷ்ண பக்தி ஒருத்தனை தூய்மைப்படுத்துது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரம் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தூய்மைப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், இதயத்தில் இருக்கக்கூடிய களங்கங்கள், இன்னும் களங்கம் இருக்கு ஆனா களங்கங்கள் தூய்மை அடைஞ்சிருக்கு. இது வந்து சும்மா ஏதோ விபூதி வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது, எங்க போனாலும் கிடைக்காது, நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடும் போது தான் கிடைக்கும். நம்ம நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தி பகவான் கிருஷ்ணருடைய தொண்டில் நம்மளுடைய புலன்களை ஈடுபடுத்தும் போது தான் இந்த பேரின்பம் கிட்டும். இந்த பேரின்பத்தினுடைய இயல்பு எப்படின்னா இது எப்பவுமே அதிகமாயிட்டே இருக்கும், ஆனந்தம் புத்தி வர்த்தனம், இது குறையறதே கிடையாது, இது குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பௌதிக சுகம் எப்படின்னா ஆரம்பம் இருக்கும் முடிவு இருக்கும். இந்த சுவையானது இது வந்து ஒரு தடவை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒழுங்கா பின்பற்றணும் அப்படின்னா இந்த சுவை எப்பவுமே அதிகமாயிட்டே தான் இருக்கும். பௌதிக சுவை எப்படின்னா குறைஞ்சுட்டே போகும். முதல்ல சொன்ன இட்லி தோசை பிடிக்குதுன்னு இட்லி தோசையே 3 நேரம் கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவோமா? ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதில் சாம்பார் சட்னியாவது கொஞ்சம் மாற்றி செஞ்சா சாப்பிடுவாங்க. ஒரே சாம்பார் ஒரே சட்னி ஒரே மாதிரி இட்லி எல்லா வேலையும் கொடுத்தா சாப்பிடுவான்? முடியாது. ஆனா கிருஷ்ண பக்தி அப்படி இல்லை, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதே மந்திரம் தான் தினமும் சொல்றோம். ஆரம்பத்துல வர்றவங்க நினைப்பாங்க என்னடா அது இதே மந்திரத்தையே பொழுதுனைக்கும் சொல்றாங்களே, எப்படி அவங்களால சொல்ல முடியுது? ஏன்னா அதனால பேரின்பம் கிட்டது. தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள்லாம் குறைஞ்சது 16 மாலை ஜெபம் பண்றாங்க. 16 மாலை அப்படின்னா கிட்டத்தட்ட 17,000 ஆயிரத்தி 1700 தடவைக்கு மேல சொல்றோம் இந்த மந்திரத்தை. ஒரு நாளைக்கு இதையே தினமும் சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா சொல்றீங்க? இத்தனை வருஷமா சொல்றோம். வேற ஏதாவது விஷயத்தை சொல்ல முடியுமா? முடியாது. வேற ஏதாவது விஷயத்தினால இன்பத்தை அடைய முடியுமா? முடியாது. அப்படின்னா இதெல்லாம் சாட்சி. இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுடைய இதயத்துல தூய்மைப்படுத்துது, நம்மளுடைய ஆனந்தம் அதிகமாகி கொண்டு இருக்குங்கிறது. சரியா? அதனால நம்ம வந்து இத உணரணும். யார் ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருச்சோ அவன் வந்து ஓரளவு உணர முடியும். நம்ம இந்த பௌதிக சுகம் எல்லாமே துச்சம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தெல்லாம் துச்சமா கருதியிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு பக்குவத்தை அடையலனாலும் நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை வச்சு அதை மதிப்பிடலாம். நான் ஏதோ ஒண்ணுமே பண்றது கிடையாது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பண்றேன் பக்தி, அதுலேயே இவ்வளோ விளைவு இருக்கும்போது நான் தீவிரமாக ஏன் பண்ணக்கூடாது? தீவிரமாக பண்ணினா முழுமையாக புலன் இன்பத்திலேருந்து விடுபட்டு பேரின்பத்தை அடையவேன் அப்படிங்கிறத ஒருத்தன் உணர முடியும். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு அறிவு ஒருத்தனுக்கு எட்டணும். ஒருத்தன் அந்த அறிவை பெற்றுவிட்டு அந்த அறிவு நோக்கி அவன் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த அறிவை நோக்கி ஒருத்தன் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவன் தான் பக்தி தொண்டனுடைய பாதையை தீவிரமாக எடுத்துக்கிறான். எவன் ஒருத்தன் அப்படி பக்தி தொண்டனுடைய பாதையை தீவிரமா எடுத்துக்கிறானோ அவனுக்கு வந்து இந்த புலனின்பம் எல்லாம் துச்சமா தெரியும். மற்றவனுக்கு எதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயமா தெரியுமோ அதெல்லாம் அவனுக்கு துச்சமா தெரியும். இன்னைக்கு வெளியில போனீங்கன்னா, ஏதாவது ஒரு விருந்துக்கு போறீங்க அப்படின்னா வெளியில கர்மிக விருந்து பெரிய அளவுல ஒருத்தவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படின்னா என்ன? அவங்க போய் அங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படின்னா என்னன்னா, அப்படி ஒருத்தன் வந்து எங்கேயாவது விருந்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அசைவ உணவு கொடுத்துட்டாங்கன்னா அது இவ்வளோ பெரிய சந்தோஷமா வெளியில இருக்கவங்க நினைப்பாங்க, உண்டா இல்லையா? விருந்துன்னு போனா அங்க அசைவ உணவு இல்லாம என்னங்க விருந்தும்பாங்க? கிருஷ்ண பக்தியில இருக்கவங்ககிட்ட கொடுத்து பாருங்க, அத்தகைய விருந்து விருப்பம் கிடையாது. டீ காஃபி விருப்பம் கிடையாது. அழகான பெண்களை கொடுங்க, ஆர்வம் இல்லை. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு இந்த பேரின்பத்துல ஒரு அந்த பேரின்பத்தினுடைய ஒரு சின்ன துளி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இன்னும் பேரின்பத்தை எல்லாரும் நம்ம எட்டிட்டோம்னு நான் சொல்லலை, அப்படி எட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த பேரின்பத்தினுடைய ஒரு சிறு துளி, அந்த சிறு துளி நம்மளை வந்து சிற்றின்பத்துல இருந்து விடுவிக்க போதுமான. உண்மையில அந்த சிறு துளியை கூட எட்டுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த சிறு துளியில ஒரு சிறு துளி நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இன்னும் இந்த தொண்டை வந்து நம்ம பின்பற்றின்னு இருக்கோம். உலகத்துல வேற இல்லை எதெல்லாம் சந்தோஷமா நினைப்பாங்க? ஒரு பெரிய ராஜ்யம், ஒரு பெரிய ராஜாவானா. இப்ப பார்க்கலாம், இந்தியாவில வந்து தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தல் நடக்க இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க, யார் எம்பி ஆகிறது, யார் மந்திரி ஆகிறது, யார் பிரதமர் ஆகிறதுன்னு. பக்தனுக்கு இதெல்லாம் ஆர்வம் கிடையாது, கிருஷ்ணர் தான் வேணும். இந்தியா என்ன மொத்த உலகமே கொடுத்தா கூட கிருஷ்ணர் இல்லாட்டி இந்த மொத்த உலகமும் வேண்டாமாம் பக்தன். நம்ம பார்க்கலாம், துருவ மகாராஜ் அவர் வந்து துருவ மகாராஜர் அந்த கதையை சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை, தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன், ஒரு எங்க அப்பாவோட ஒரு பெரிய ராஜ்யம், பிரம்மாவோட ஒரு பெரிய ராஜ்யம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பகவான் கிருஷ்ணரை அணுகினான். ஆனா கிருஷ்ண பக்தியில ஈடுபட்ட காரணத்தினால, கிருஷ்ண பக்தியினுடைய ஆனந்தத்தை அடைஞ்ச காரணத்தினால, கடைசியில பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு அவனுக்கு தோற்றம் கொடுத்த காரணத்தினால அவரை பார்த்ததுக்கு அப்புறம் துருவன் சொன்னான், பகவானே நான் வந்து உடஞ்சு போன கண்ணாடி துகளை தேடிட்டு இருந்தேன், எனக்கு வைரமே கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த கண்ணாடி துகள்லாம் தேவையா? யார் ஒருத்தன் உண்மையிலேயே பேரின்பத்தை எட்டு விட்டானோ அவனுக்கு இந்த உலக இன்பங்கள் எல்லாமே உடஞ்சு போன கண்ணாடி துகள் மாதிரி தான். இதனால அவன் மயக்கப்பட போறது கிடையாது. ஆனாலும் நம்ம இன்னும் மயக்கப்பட்டு தான் இருக்கோம் உலக இன்பத்தினால. ஏன்னா நம்ம அந்த பேரின்பத்தை முழுமையா சுவைக்கல, அதனுடைய ஒரு சின்ன துளி, அதுல ஒரு சின்ன துளி நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஒரு சில மாற்றங்களை நம்ம உணர்றோம். ஆனா நம்ம தொடர்ந்து அந்த பேரின்பத்தை அடையறதுக்காக முன்னோக்கி போவோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தப்பு சரி அப்படிங்கறத காட்டிலும் இது வந்து பக்தியினுடைய வெளிப்பாடு. பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காம நம்ம இதை சாப்பிட்றதில்ல. இது வந்து கட்டுப்பாடு கிடையாது, இது பக்தியினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. ஆரம்பத்தில் ஒருத்தர் கட்டுப்பாடாக கூட எடுத்துக்கலாம், ஆனால் உன்னத நிலையில் பார்க்கும்போது அது அன்பினுடைய வெளிப்பாடு ஒன்றும் கிடையாது. தொன்று தொட்டு இந்திய கலாச்சாரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் மன்னிச்சுக்கணும், தொன்று தொட்டு இந்திய கலாச்சாரத்தில் மனைவி வந்து கணவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டாங்க, உண்டா இல்லையா? எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, ஏன்னா அங்கே வந்து அன்பு இருக்கு, அந்த அன்பை காட்டுறாங்க. என்னுடைய கணவன் மேலே எனக்கு அன்பு இருக்கிறனால அவர் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்றது? அதே அன்பு. அது உண்மையில சொல்லப்போனால் இந்த அன்பு வந்து பிம்பம், அதனுடைய ஒரு சின்ன ஒரு தோற்றம் மாறி இருக்கு. ஆனால் கிருஷ்ணர்கிட்ட நமக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி அன்பு இருக்கணும்? அப்போ எப்படி கிருஷ்ணர் சாப்பிடாம நம்ம எப்படி சாப்பிட முடியும்? அதனால ஒரு பக்தன் உன்னத நிலையில வந்து கிருஷ்ணர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது அன்பினால வரக்கூடியது, கட்டுப்பாட்டினால வரக்கூடியது கிடையாது. நடைமுறையில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் எப்போ ஏதாவது பிரசாதம் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஏதாவது பிரசாதம் கொண்டு போகலாம். எவ்வளவோ ஒருத்தன் வெளியில போறாங்க அப்படின்னா எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் புதுக்கிட்டு போறாங்க, நம்ம ஏன் ஒரு சின்ன டப்பால கொஞ்சம் பிரசாதம் கொண்டு போக கூடாது? உண்டா இல்லையா? நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகும்போது அவங்களுக்குன்னு நிறைய பொருள்களை கொண்டு போவாங்க பெண்கள்லாம், நவீன கால பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பேக் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய அழகு சாதன பொருள்கள்லாம் இருக்கும். இன்னும் எத்தனையோ பேர் எத்தனையோ சின்ன சின்ன பொருள்லாம் கொண்டு போகிறாங்க. நிறைய பேர் வெளியில் போகும்போது கம்ப்யூட்டர் கொண்டு போகிறாங்க, இன்றைக்கி நவீன காலத்தில் ஒரு லேப்டாப் கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் வெளியிலே போக மாட்டாங்க. ஸோ நம்ம ஏன் வெளியில் போகிறோம், நமக்கு நம்ம திரும்பி வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா ஏன் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கொண்டு போகணும். அந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். ஆரம்ப நிலையில் இது கட்டுப்பாடு மாதிரி தெரியல, நான் தான் சொன்னேன். உயர்ந்த நிலையில் போகும்போது அது வந்து கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். கிருஷ்ணர் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்றது? வாய்ப்பே இல்லை. அத்தகைய அன்பை வளர்த்துக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அத்தகைய உயர்ந்த அன்பை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது, ஆனால் காலப்போக்கில் அது சாத்தியமாகும். எப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தியினுடைய செயல்கள் ஒன்றொன்றுமே ஆரம்ப நிலையில நமக்கு கடினமானதாக தோன்றலாம், ஆரம்ப நிலையில கட்டுப்பாடு உடையதாக தோன்றலாம், ஆனால் அதை நம்ம ஸ்ரத்தையோடு பின்பற்றி செல்லும் போது நம்ம அதனுடைய ருச்சியை உணர முடியும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய உபதேசாமிரத்தில் ஒரு உதாரணம் கொடுக்குறார். இந்த கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், குறிப்பாக பகவானுடைய திருநாமம், இது வந்து கல்கண்டு மாதிரி ரொம்ப இனிமையானது. பகவானுடைய பிரசாதம், பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதை பகவானுடைய கருணையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இன்பம், இது எல்லாமே வந்து கல்கண்டு மாதிரி ரொம்ப இனிமையானது. ஆனால் நமக்கு வந்து இப்போ மஞ்சக்காமாலை வியாதி இருக்குன்னா அப்போ நமக்கு இனிப்பு வந்து இனிப்பினுடைய சுவை தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இனிப்பு வந்து கசக்கும். யாருக்காவது மஞ்சக்காமாலை வந்திருக்கா இங்கே? யாருக்குமே வந்ததில்லை, ரொம்ப புண்ணியம் செஞ்சீங்க. மஞ்சக்காமாலை வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரும்பு சாறு கல்கண்டு இதெல்லாம் வந்து அதனுடைய சுவை தெரியாது, ஒரு மாதிரி கசக்க கூட செய்யும். ஆனால் அந்த மஞ்சக்காமலைக்கு எது மருந்து? கரும்பு சாறு கல்கண்டு அதுதான் மருந்து. அந்த மருந்தை எடுத்துட்டே இருக்கும்போது அந்த மருந்து உள்ளே போக போக காலப்போக்கில் அவனுக்கு வந்து வியாதி குணமாக குணமாக அந்த கரும்பு சாறுனுடைய சுவை அவனுக்கு தென்பட ஆரம்பிக்கும். எப்போ அவனுடைய வியாதி பூர்ணமாக குணமாயிடுச்சோ அப்போ அவன் பூர்ணமாக அந்த கரும்பு சாறுனுடைய சுவையை ருசிக்க முடியும். அதே மாதிரி தான் கிருஷ்ண பக்தியும். பகவான் கிருஷ்ணனுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, அவரை பற்றிய புத்தகங்கள், அவரை பற்றிய வர்ணனைகள், நம்ம கிருஷ்ண பக்தியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், ஆரம்பத்தில் நம்ம வந்து பௌதிக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிற வியாதி இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியும், இல்லை அதனுடைய ருச்சி தெரியாமல் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பகவானுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லிட்டு நம்ம வந்து பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிச்சுட்டு நம்ம தொடர்ந்து பகவானுக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை செஞ்சுட்டு வைஷ்ணவருடைய சங்கத்தில் இருக்கும்போது நம்மளுடைய வியாதி குணமாகும். அப்படி குணமாக குணமாக அதில் நமக்கு நமக்கு அந்த கரும்பு சாறில் சுவை தென்படுற மாதிரி பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, சேவை எல்லாத்துலேயுமே நமக்கு சுவை தென்பட ஆரம்பிக்கும். காலப்போக்கில் நம்மளுடைய வியாதி எப்போ முற்றிலுமாக குணமாகுதோ அப்போ நம்ம பூரண சுவையை உணர முடியும்.